ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்து மெய்கண்டாரினைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்கள் புரிந்த அருணந்தினத்தாள் போற்றி நீராண்ட கடந்து நகர் மறையான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி தீராண்டதில்லை நகர் உமாபதியார் சம்பது மத்திருத்தாள் போற்றி. குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்த இந்த சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். நாம் சிவஞான போதம் என்ற சைவ சித்தாந்த சாத்திரத்தில் இருந்து கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம். நாம் இப்ப பார்த்து கொண்டிருப்பது 2வது அதிகரணம். இந்த 2வது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம் அப்படின்னு பெயர் சிறப்பாக சொல்வார்கள். இந்த இருவினை அதிகரணம் தான் இருக்கிறதுலேயே பெரிய நிறைந்த பொருள்களை தன்னகத்தே கொண்டது. இந்த அதிகரணத்துக்கு விரிவிரை தான் சிவஞான சுவாமிகள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அதிகரணத்துல தான் 3 மலங்களை பற்றியும் விரிவான செய்திகள் வருகின்றன. அதுல நிறைவு பாடலில் நிறைவு என்பதில் நம்ம இருக்கிறோம். நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பி கழிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாழ் அழர் சோகம் செய் கமலத்துவாம். இந்த பாடல் தான் நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த பாடல்ல பஞ்ச மலங்களை பற்றி சொல்லுகின்றார். 5 விதமான மலங்கள் இருக்கின்றன. மலம் 3 தான் சொல்லிட்டு அப்புறம் 5 எப்படி சொல்லலாம்? பஞ்ச மலங்கள் மணிவாசக பெருமான இதை உறுதிப்படுத்துகிறார். மலங்கள் 5 சுழல்வன் தயிரி புரு மத்துறவை. தயிர் கூடத்துல மத்த கடைஞ்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இப்ப பாக்குறது இல்ல, மிக்சிலாம் கிடைக்கும். பழையத்துல மத்துல கடைவாங்க. அப்படி தயிரை கடையும் பொழுது பார்த்தால் அந்த தயிர் பல்வேறு திசைகளில் சிதறும், சிதறி போகும். மலங்கள் 5 சுழல்வன் தயிரில் பொரு மத்துறவை. தயிரிலே பொருந்தி இருக்கின்ற மத்து அது சுழலும் பொழுது அந்த தயிர் எவ்வாறு சுழற்சியடையுமோ அப்பொழுது அப்படி பஞ்ச மலங்களினால் 5 விதமான மலங்களினால் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன். நம்மளை பாடாப்படுத்துகிறது 5 மலங்கள் தான் துன்பப்படுத்துவது. அந்த 5 மலங்களை பற்றியும் விரிவாக இதில் சொல்கின்றார். நம்ம 2 மலங்களை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். ஆணவம் கண்மம், அடுத்தது மாய என்ற மலம். அதை இதில் பார்க்கணும். பார்த்தவர் வேற பார்த்துட்டு நெல்லிற்கு உமியும் செம்பினில் நிகழ் களிம்பும். நெல்லுக்கு உமி இருக்கிறது. அந்த உமி எப்பொழுது தோன்றியது அப்படின்னா அந்த நெல் தோன்றும் பொழுதே உமி தோன்றியது, உமி தோன்றியிருக்கிறது. அதே மாதிரி செம்பினில் நிகழ் களிம்பும், நிகழ்னா இருந்து கொண்டிருக்கின்ற செம்பில் இருக்கக்கூடிய களிம்பும், செம்பு என்று தோன்றியதோ அன்றே அதுக்கு களிம்பும் இருக்கிறது. சொல்லின் புதிது என்று அவைகள் எப்பொழுது அதுக்கு வந்து சேர்ந்தது, உமி எப்பொழுது நெல்லுக்கு வந்து சேர்ந்தது, செம்புக்கு எப்பொழுது களிம்பு வந்து சேர்ந்தது அப்படின்னா புதிது என்று புதிதாக வந்து புதிதாக வந்து சேரவே இல்லை. முன்பு இல்லாத இருந்து இப்பொழுது புதிதாக சேரவில்லை. தொன்மையே, தொன்மைன்னு என்னத்தான்? அது அனாடி, எப்பொழுது அது இருந்து எப்பொழுது அது தோன்றிய எப்பொழுது இருக்கிறதோ அது இருக்கிறதோ நெல் இருக்கிறதோ அப்பொழுது உமியும் இருந்தது, எப்பொழுது செம்பு இருக்கிறதோ அப்பொழுது களிமம் இருந்தது. வள்ளி மல கண்ணும் அன்று உளவாம். நேரத்தில் மலங்களும் அவ்வாறே அனாதி, அதை யாரும் தோற்றுவிக்கல. வள்ளி என்பது இந்த இடத்துல மாயை குறிக்கிறது. வள்ளி என்பது பெண்களை குறிக்கக்கூடிய சொல், வள்ளி கொடி. இப்போ இங்க மாயை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தப்பட்டு மாயை ஆணவம் கண்மம். வள்ளி என்பது மாயை குறிக்கிறது, மலம் என்பது ஆணவ மலம், கண்மம் என்பது கண்மமலத்தை குறிக்கிறது. அன்று உளவாம், இடையில் வந்தன இல்ல, உயிர்கள் உள்ள அன்றே இந்த 3 மலங்களும் உயிரோடு இருந்தன. பொன்வாழ் அலர்தோகம் செய் கமலத்து வள்ளலாம், சூரிய ஒளியால் சூரிய ஒளி தோன்றுகிறது. அதனுடைய சன்னதியிலே ஒரு தாமரை மலர், குளத்துல தாமரை மலர் இருக்கிறது. தாமரை மலருக்கு 2 விதமான நிகழ்வுகள் உண்டு. சூரியனை பார்த்த உடனே அவைகள் மறந்துவிடும், சூரியன் மறைந்த உடனே அவைகள் கூம்பிவிடும். இப்படி 2 நடக்கிறது. அதுபோல இறைவனுடைய சன்னிதியில இந்த மரங்கள் எல்லாம் செயல்படுகிறது. அவனுடைய அவனை விட்டு பிரியாத சக்தியினுடைய ஆற்றலினால், அவனை விட்டு நீங்காத சக்தியினுடைய ஆற்றலினால் இவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அதனால இவைகள் மலர்தலினாலேயோ அப்படி கூம்புறதுனாலேயோ சூரியன் எந்த பாதிப்பும் இல்லை. அது மாதிரி இறைவன் தான் எந்த விதமான இதில் தொடக்கூறாமல் பாதிக்கப்படாமல் அவைகளெல்லாம் அவருடைய சன்னிதியிலேயே இவைகளெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு மலங்கள், ஐந்து மலங்கள்ல ரெண்டு மலங்களை பற்றி பார்த்திருக்கிறோம், ஆணவம் கண்மம், அடுத்தது மாயை. இந்த மாயை என்பது எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பாருங்க, நான் உலகத்தை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கறது நம்மளுக்கு நேராக விரிந்திருக்கின்ற பறந்திருக்கின்ற இந்த உலகம். இந்த உலகம் ஒரு காரிய பொருள். காரிய பொருள்னா என்ன? ஒருவனால் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இதை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தடப்பொருள்கள், நம்முடைய உடம்பு உட்பட. நம்ம ஆண் உடம்பு பெண் உடம்பு இதை பற்றி நம்ம முதல் சூத்திரத்திலே பார்த்துருக்குறோம். நம்முடைய உடம்பு ஆண் உடம்பு பெண் உடம்பு அகிரிணை பொருள்கள் உடம்பாக இந்த உலகம் பூரா விரிந்து கிடக்கிறது எல்லாம் அதுதானே அகிரிணை. நம்ம ரெண்டுலும் அடங்கிடுது, உயர்தினை அகிரிணை ரெண்டு அடங்கிடுது. இப்போ ஆண் உடம்பாக இருப்பதும் பெண் உடம்பாக இருப்பதும் மற்ற பொருளாக இருப்பதும் எல்லாமே தடப்பொருள் தான். இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பே தடப்பொருள் தான். உடம்புக்குள்ள இருக்கின்ற உயிர் தான் அறிவுடைய பொருள். அப்போ இந்த உலகம் அனைத்தும் ஒரு காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். முதல் முதல்ல இதை பற்றி விரிவாக பார்த்துருக்கிறோம். செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பொருளால் ஆனதில்லை, பல பொருள்களெல்லாம் கூடி பல பொருள்கள் கூடி கூடி தான் ஆகியிருக்கிறது. அதனால் பல பொருள்களால் ஆக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, கொஞ்ச காலத்தில் அது நிலைச்சிருக்கோம், மீண்டும் அது ஒழுங்கிடும். காரிய பொருள்கள் அனைத்தும் தோற்றம் நிலை பெறு அழிவு உண்டு. இப்போ அந்த கடிகாரத்தை எடுத்துக்க ஒரு உதாரணத்துக்கு, இந்த கடிகாரம் ஒரு பொருளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் இதுக்குள்ள பல பொருள்கள் அடங்கியிருக்குங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரம், சின்ன சக்கரம், அப்புறம் இந்த கீ முள் கீயை அந்த அந்த சாவியை இயக்கும் பொழுது இருக்கிற சுருள் வில்லு, மேலே முட்கள், நிமிடத்தை காட்டுறது, வினாடியை காட்டுறது, மணியை காட்டுறது, மேலே ஒரு கேபின் டயல் அடைச்சிருக்குது. இப்படி பல பொருள்கள் கைக்கு கட்டிக்கூடிய இந்த சங்கிலி எல்லாம் சேர்த்த பொருள். இப்படி பல பொருளை சேர்த்து நம்ம செஞ்ச பொருள்கள் கொஞ்ச காலம் இருக்கு. கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு அது காலம் போக 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 அவர்களுடைய தேய் உண்டாகி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் காலம் போக போக ஒரு காலத்தில் அது இனிமேல் உபயோகப்படுத்த முடியாதுன்னு அது அழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த கடிகாரத்துக்கு என்ன பார்க்குறோம், பல பொருள்கள் ஆகி இருக்கிறது, அவைகள் தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்போ அந்த பொருள்களுக்கு என்ன உண்டு? தோற்றம் உண்டு, நிலைவு உண்டு, அழிவு உண்டு. இதை வச்சு பார்த்தோம்னா இந்த உலகமும் பல பொருள்களால் ஆகி இருக்கிறது இல்லையா? பல்வேறு விதமான ஆண் உடல், பெண் உடல், அகிரணை உடல்கள், இப்படி பல்வேறு உடல்களால் ஆகி இருக்கிறது. தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்படி பல பொருளாகவும் தடப்பொருளாகவும் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த உலகம் தோன்றி வந்திருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் எது? ஒவ்வொரு பொருளையும், இப்போ ஒவ்வொரு பொருளும் சூட்சமத்திலிருந்தான் ஒரு தூளமாக, அதாவது தூளம்னா பருமை பொருள், கண்ணால் பார்க்குற பொருளாக வந்திருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணீர் கொஞ்சம் நாள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி எதிர அப்படி பரவலாக போய் சேர்த்து வச்சுருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா தண்ணி இருக்காது. அது எங்கே போச்சு? அந்த தண்ணி எங்கே போயிட்டு? அது சூக்மமாக மாறிவிட்டது. அது தண்ணிக்குள்ளே ரெண்டு காற்றுக்கள் இருக்கின்றன, வாயு பொருள்கள் இருக்கின்றன, H2O அப்படின்னு சொல்ல முடியா. அப்போ அது ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் மாறிவிட்டது. மீண்டும் தண்ணி உருவாக்குறது ஹைட்ரஜன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் சுருக்கணும்னா மறுபடியும் தண்ணி உண்டாயிடும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பகுத்து பகுத்து கொண்டே சென்றாங்க, எல்லா பொருளையும் பகுத்து பகுத்துக்கிட்டால அது மிக 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 உண்மையான ஒரு பொருளாக மாறிவிடும். இனிமேல் பகுக்கவே முடியாதுன்னு அணு சொன்னாங்க, ஆனால் அந்த அணுவை கூட பகுக்க முடியும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சி பல்வேறு விதமான பொருள்கள் அதிலிருந்து அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த பொருள் அந்த அணுவையும் பகுத்து கொண்டே சென்றால் ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, அது ஆற்றல் துருவமாக இருக்கிறது. அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி கண்ணுக்கு தெரியுற மாதிரி இப்படி பருமை பொருளாக இருக்காது. எவ்வளவு சூட்சமாக போகிறதோ அப்போ அது ஆற்றல் துருவமாக போயிருக்கிறது. அந்த ஆற்றல் துருவமாக இருக்கின்ற அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லையா, எல்லாவற்றையும் இந்த உலகம் தோன்றுவதற்குரிய மூலப்பொருள், அந்த மூலப்பொருளைத்தான் நாம் மாயைன்னு சொல்றோம். மாயை என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வருவதற்கு நம்ம நிறைய பார்க்குறோம், சூரியன், சந்திரன், நட்சத்திர கணங்கள், கடல், மலை, மண், பஞ்சபூதங்கள் எல்லாம் பார்க்குறோம். மண் பார்க்குறோம், தண்ணீர் பார்க்குறோம், நெருப்பு பார்க்குறோம், காற்று, ஆகாயம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இதில் இருந்தானே எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பொருள்கள் உருவாகிருக்கணும். மண்ணில் இருந்தால் காய்கறிகள் உருவாகிறது, உணவு உருவாகிறது, எல்லா பொருள்களும் இதுக்குள்ளே இருந்தால் வருது பஞ்சபூதங்களிலிருந்து. இப்போ இந்த அனைத்து பொருள்களுடைய மூலத்தை எல்லா பொருளும் எப்படி தோன்றி வந்திருக்கு, எதிலிருந்து வருகிறது அப்படின்னு அப்படி ஆராய்ந்து பார்த்துக்கொண்டே எல்லாவற்றுக்கும் இதுக்கு மேலே நுணுக்கமானது 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 அப்படின்னு போகும்போது கடைசியில் அது மிக சூட்சமாக ஒரு ஆற்றல் பூர்வமாக வந்து ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்ன சொல்றோம் நம்மனா மாயை. மாயை என்றாலே என்ன பொருள்கள்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களெல்லாம் மாய்வதற்கும் தோன்றுவதற்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அது மாயை. மா பிளஸ் யா அப்படின்னு தெரிவிக்கலாம். மாயுதல்னா ஒடுங்குதல், யானா ஆதல் வருதல். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்குவதற்கும் மீண்டும் இதிலிருந்து தோன்றுவதற்கும் எது காரணமாக இருக்கிறதோ அது மாயை. இன்னும் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் பருப்பொருள்கள் எல்லாம் சூட்சுமத்தில் இருந்துதான் தோன்றுகின்றன. எல்லா பருப்பொருள்களும் சூட்சுமத்தில் தான் தோன்றுகின்றன. ஒரு மரமே இருக்கு, ஒரு விதை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுறோம், போட்ட உடனே அந்த விதை வந்து மரம் கிடையாது இல்லையா? விதையிலே மரத்துடைய தன்மைகள் இருக்கின்றன. மண்ணுக்குள்ள போட்ட பிறகு இயற்கையில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள்களை எல்லாம் அது கிரகிக்குது. கிரகித்து அந்த மரம் என்ன பண்ணுது, பருமையாக மாற்றுகிறது. அப்பதான் அது செடியாக வருகிறது. ஒரு தென்னமரமே போடுறோம், செடியாக வருகிறது. மரமாக வளர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளில் அது காய்கள் காய்க்கின்ற முத்திக்கீழே விடுது. அதில் அதில் வந்து குருத்து ஓலைகள் எல்லாம் அதில் தோன்றுகிறது. எல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துக்கணும். பார்த்தோமானால் அவைகளெல்லாம் இயற்கையிலே இருக்கக்கூடிய சூட்சமான ஆற்றல்களை அவைகள் உள்வாங்கி அவைகளெல்லாம் என்ன மாற்றிருக்க, பெருமையாக மாற்றி. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அப்படிதான் ஆயிடுச்சு. அப்போ பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் பகுத்து கொண்டே சென்றால் மூல ஆற்றல் ஒன்று தோன்றுகிறது. அந்த மூல ஆற்றல் தான் மாயை. இந்த மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்களில் ஒன்று. 5 பொருள்கள் மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு முதலில் சொன்னோம். இறைவன், பதி, பத்து, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை அவ்வாறு அனாதி பொருளாக இருக்கிறது. இதை தூய்மையான சித்தியாரத்தில் வந்து நம்ம அதிலே உங்களுக்கு இந்த பாடல் சொல்லியிருக்கோம். இதனால ஒரு நினைவு சொல்றேன். இந்த மாயின்ற இலக்கணம் அனைத்தும் ஒரே பாடல்ல சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் நம்ம. நித்தமாய், நித்தமாய்னா மாயைக்கு அழிவே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடுன்னு. இப்ப ஆங்கில இப்ப விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை சொல்ற அதை வந்து நம்முடைய சைவசாந்தில சொல்றாங்க, இந்த மாயை என்றும் அழியாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றலாம், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக போகும், ஆனால் அதை அழித்து விடவே முடியாது. அதனுடைய சக்தி வேற மாதிரியா மாறும். இன்னைக்கு நம்முடைய இரத்தமாக இருக்கிறது, நம்ம ஒருவேளை நம்ம இறந்து போனதுக்கு பிறகு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பொருள்களும் பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் பஞ்சபூதங்களாகவே மாறிடும். நம்ம எப்படி இந்த உடம்பை அடக்கம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது போல அவருடைய மாற்றம் இருக்கும். கீழே ஏறிச்சோம்னா உடனே எல்லாமே மாறி போயிடும். தண்ணீர்ல போனோம்னா அழகி நொதித்து எந்தெந்த பூதங்கள்ல இருந்து எந்தெந்த இது வந்துட்டோ அதில் அந்தந்த பூதங்களுக்கு தின்னோம். மண்ணுக்குள்ள போட்டிருந்தோம்னா அது மடித்து போய் அழகி போய் அது அந்தந்த பூதங்கள்ல தின்னும். ஆக உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடம்பு மீண்டும் பஞ்சபூதங்களாகவே போயிடும். நம்முடைய குருதியாக இருந்தது நாளைக்கு வேறொரு வடிவத்தில் வரும், குடிக்கிற தண்ணியாக வரும். நம்ம திருநீராக நம்ம உடம்புலேருந்து வெளியில் போனது வேறொரு வடிவத்தில் வரும். இப்படி உலகத்தில் இருக்கின்ற ஆற்றல் அனைத்தும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போகும், மீண்டும் அங்கிருந்தே தோன்றி வரும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆற்றலை யாராலும் அழிக்க முடியாது. அதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு, ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆகவே இந்த மாயை என்ற ஆற்றல் இருக்கிறதே அது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளில் இருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வந்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால் மாயை. நம்ம சாதாரணமாக மாயைனா அவன் மாயையில் கிடக்கிறான் யா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாயைன்னா என்ன நம்ம அர்த்தத்தில் சொல்கிறோம், மயக்கம் அப்படிங்கிற அர்த்தம், புத்தி பேதலித்தல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம இதில் கொள்ளக்கூடாது. மாயை என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வருவதற்கு மூலமான ஒரு ஆற்றல் சக்தி. அது எப்படி இருக்குன்னா நித்தமாய், நித்திய பொருள். அந்த பொருளை அழிவே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். அருவாய், கண்ணுக்கு தெரியுமா? இப்ப அது காரியப்பட்டு வரும்பொழுது கண்ணுக்கு தெரியும். அது காரியப்படுதல்னா முதல்ல சொன்ன செய்யப்பட்டு அது தோற்றுவிக்கப்பட்டு இறைவனால் அது செய்யப்பட்டு வருகிறது, உலகமாக செய்யப்பட்டிருக்கிறது உலகம். அப்ப நமக்கு காரியப்பட்டு வரும்பொழுது காரண நிலையில் இருக்கும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாது. அருவாய் ஏக நிலையதாய் ஒன்றுதான், மாய ஒன்றுதான். இவ்வளவு பொருள்கள் பார்க்கலாம், கோடிக்கணக்கான பொருள்கள் உலகத்துல இருக்கு, விதவிதமாக இருக்கின்றன. உயிர் வகைகள்ல கூட 84 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவு வகைகள் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு கோடிக்கணக்கான வகைகள் இருந்தாலும் அது எதுல இருந்து வருதுன்னா அது ஒன்றுதான், ஏகமாய் நிலையதாய் உலகத்திற்கோ வித்துமாய். இந்த உலகம் தோன்றுவதற்கெல்லாம் அதுதான் விதையாக இருக்கிறது. அசித்தாய் இவ்வளவு பெருசா தெரிவா இருந்தாலும் அது உயிரற்ற பொருள். அசித்து அசித்துனா அறிவற்ற பொருளாக இருக்கிறது. எங்கும் வியாபியாய் வியாபகமான, இதனுடைய இலக்கணம் அதெல்லாம் மாயைக்கு இவ்வளவு இலக்கணம் இருக்கு. விமலனுக்கோர் சத்தியாய், இதுதான் முக்கியமான. விமலன் அப்படின்னா சிவபெருமான், மலம் இல்லாதவன். நம்ம எல்லாம் மலத்தினால் பற்றக்கூடியவர்கள், அவன் மலமே பற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விமலன். அந்த விமலனுக்கு இது ஒரு சக்தி, சாமிக்கு அவனுடைய அருள்தான் அவனுடைய சக்தி. அவ்வளவு சக்தியாகவும் அருள் தனக்கு, சிவபெருமானுக்கு சக்தி அவனுடைய கருணை தான். இந்த சக்தி எப்படி இருக்கிறதுனா, மீதி சக்தியெல்லாம் பிரிக்க முடியாத சக்தி, இது வெளியிலே இருக்கக்கூடிய சக்தி, வைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த சக்தி இருக்கிறதே விமலனுக்கு ஒரு சக்தியாய், பரிக்கிரக சக்தின்னு சொல்லுவாங்க. வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள், வேண்டும் வேண்டும் பொழுது எடுத்துக்குவாங்க. ஆனா இன்னொரு சக்தி இருக்கிறது, அது சாதாண்மை சக்தி, பிரிக்கவே முடியாது. இறைவனை விட்டு பிரிக்க முடியாது, இறைவனையும் அவனுடைய குணத்தையும் பிரிக்க முடியாது. இறைவனுடைய குணம் என்னன்னா அருள்தான், அருள்தான் சக்தி அவனுக்கு, அருளது சக்தியாகவும் அரண் தனக்கு. அதை பிரிக்க முடியுமானா, பிரிக்க முடியாது. அது பிறகு வருகிறது, நம்ம பாடலையும் பண்ணி வருகிறது. சூரியனையும் சூரியனுடைய கதிரையும் பிரிக்க முடியாது. நம்ம சூரியனையே அவனுடைய ஒளியும் தான் சொல்லுவோம். தெருவில் போறோம், ஏ வெயில் அலையாதுன்னு சொல்றோம். உண்மையிலே வெயில் எதிலிருந்து வருகிறது, சூரியன் அலையாதுன்னு யாரும் சொல்றது இல்ல. சூரியன் அலையாதப்பா அப்படின்னு சொல்லுவோம், வெயில் அலையாதன்னு சொல்லுவோம். அப்ப அவனையும் அந்த சக்தியும் பிரிக்க முடியாது. அப்ப சூரியன் வர்றதுதான் ஒளி. சூரியனுடைய வியாபகம் எப்படி தெரியும்னா, அந்த ஒளியின் மூலமாகத்தான் நம்மள வந்து சேர்கிறது. அப்படி இறைவனுடைய அருளாற்றல் மூலமாகத்தான் நம்மை வந்து அவனுக்குறான். அந்த அருளாற்றல் இல்லாவிட்டால் நம்ம அவன் தனியா இருப்போம், நம்ம தனியா இருப்போம். ரெண்டும் இணைக்கிறது எதுன்னா நம்முடைய அருளாற்றல். ஆகவே விமலனுக்கு ஓர் சக்தியாய், அது எப்படி இருக்கு, பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தி என்றால் அவன் நினைத்த பொழுது எடுத்து பயன்படுத்தக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், உடைமை, அவனுடைய உடைமை. இப்ப இந்த கடிகாரம் என்பது என்னுடைய உடைமை, இந்த இந்த புத்தகம் என்பது என்னுடைய உடைமை. அதுபோல இறைவனுக்கு அது உடைமை. உடைமை பொருளை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தின பிறகு எப்படி நம்ம தூக்கி போடுறோம், என் சௌரியம் உடைமை அப்படிதான். அதுக்கு உடைமைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன். கடவுள் அப்படிலாம் தூக்கி போட வேண்டாம், நம்மளும் போடக்கூடாது. அப்ப அவனுடைய உடைமையாக இருக்கிறது, அவன் வேண்டும் முழு எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், வேண்டாம் கூட தூக்கி வரமா வச்சுக்கலாம். முழுசாதான் பயன்படுத்தணுமானா அப்படியும் வேண்டியில்ல, கொஞ்சம் என்ன பயன்படுத்தி நீதியே பயன்படுத்த கூட வச்சிருக்கலாம். அப்படிதான் மாயை அவன் என்ன செய்யறான்னு சொன்ன சிவபெருமான், ஒரு கொஞ்சம் பகுதியெல்லாம் எடுத்து பயன்படுத்துறான். ஒரு புயல் வீட்டுக்கு போனா பார்த்து தெரியும் உங்களுக்கு, அவர் ஆண்டு முழுவதுக்கும் வேண்டிய மண்ணை கொண்டா வீட்டில் சேமித்து வச்சிருப்பார். ஏன்னா ஒரு காலத்துல தான், கோடை காலத்துல தான் மண்ணு சேமிக்க முடியும். அந்த ஆண்டு முழுதுக்கு வேண்டிய மண்ணை சேமித்து வச்சுக்கிட்டு எப்பொழுதெல்லாம் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை பயன்படுத்துவார், மீதி நிறைய மீதி இருக்கும். அதுபோல இறைவன் என்ன பண்றான்னா, அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்த படைப்பதற்கு அவனுக்கு கொஞ்சம் மாயை தான் தேவை, மீதி மாயை பயன்படுத்தப்படாமலேயே இருக்கிறதா. அவ்வளவுக்கு மாயே, அப்படி பெரிய மாயை தன்னுடைய வியாபாரத்துக்குள்ள அவன் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் இடம் கொடுத்து வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்க்கணும். சரி, விமலனுக்கு ஒரு சக்தியாய், சிவபெருமானுக்கு அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த சக்திக்கு பேரு பரிக்கிரக சக்தி. புவனபோகம் தனுகரணமும் உயிர்காய், அந்த மாயையிலிருந்து அவன் ஏதாவது எடுத்துக்கிறானா, அவனுக்கு வேணும் பொழுது பயன்படுத்துற சக்தி. இது என்னுடைய உடமையினா நான் பயன்படுத்துறேன், எனக்கு கிடையாது மணி காட்டுகிறது. ஆனால் இந்த மாயனால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னா, அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அதனால அந்த பொருளை எதுக்காக பயன்படுத்துறான்னா, உயிர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறான். அப்ப உயிர்கள் ஆணவ மரத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு ஆணவ மரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்களுக்கு உடம்பையும், உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த கரணங்களையும், இந்த உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உலகங்களையும், இந்த உலகத்திலே வாடும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களுக்கு, இன்ப துன்பங்களுக்கு வேண்டிய சுகபோகங்களையும் அவன் தான் படத்தில் தர்றான். இதிலிருந்து மாயிலிருந்து, மாயிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, தனு, தனுன்னா நம்முடைய உடல். இந்த உடல் மட்டும் என்றாலும் உடம்புக்குள்ள சூட்சமான ஒரு ஆற்றல் இருக்கு, மிஷின் இருக்கு. என்ன மிஷின் அது? அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அங்கம். சரி ரெண்டு இருந்தா பத்தாது, நம்ம நிக்கிறதுக்கு என்ன வேணுமே, வாழக்கூடிய உலகம் வேணுமே. அப்படி உலகம் மட்டும் பத்தாது, இந்த உலகத்தையும் படுத்து கொடுத்து உலகத்திலே இன்பங்களையும் நாம் வினைக்கு தகுந்தது போல அவங்களுக்கு இன்பங்களையும் துன்பங்களையும் அவனையும் தான் படைத்து கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் எதிலிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா மாயை என்ற பொருளிலிருந்து வருது. அவனுடைய கருணையும் அளவில்லாத கருணை, இந்த கருணைக்கு நிகரான ஒரு கருணை கிடையாது. ஏனென்றால் நமக்கு உடம்பே கிடையாது, நம்ம அருவமாக இருந்தவர்கள். அருவமாக இருந்த நிலையில நமக்கு ஆணவமலம் நம்முடைய உயிரை பற்றி இருந்த ஆணவமலத்தை, அந்த ஆணவமலத்தை உயிரிலிருந்து பிரித்து இந்த ஆணவமலத்திலிருந்து இந்த உயிருக்கு விடுதலையாக வேண்டும் என்ற ஒரு கருணையின் காரணமாக கடவுள் தனக்கு வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய மாயிலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் படைத்து தந்திருக்கிறான். தனு கரண புவன கோபங்கள் அப்படியெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான். இந்த மாயை நம்ம சாதாரணமாக பார்த்தா மாயை மயக்கம் செய்யும், மயக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மாயை என்பது ஒளிப்பொருள், நமக்கு ஞானத்தை வழங்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு பார்க்கும், அந்த காரியம் தான் செய்யும். காது கேட்கும், ஒவ்வொரு புலன்களையும் பார்த்தீங்கன்னா அததுக்குரிய வேலைகளை அது செய்யும். தீயத பாருன்னு கண்ணு சொல்லாது. எது சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்முடைய உயிரிலே ஆணவமலம் என்ற ஒரு குறை இருப்பது, அது என்ன பண்ணுதுன்னா கண்ணை தவறாக பார்க்க வைக்கிறது, காதை தவறான விஷயங்களை கேட்க வைக்கிறது, வேண்டாத செய்யலாம் பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, எது பார்க்க வைக்கிறது, அப்படி உள்ளிருக்கின்ற அறியாமை, இது என்ன பண்ணும், இது என்ன மாதிரியான துன்பங்களை தரும் என்று தெரியாம நம்ம அதில் ஈடுபடுறோம் சாதாரண உலகத்தில். அப்ப கண்ணு என்பது பார்க்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுக்கு ஒண்ணும் தெரியாது. கீழே பார்க்கணும்னு கண்ணுக்கு நோக்கமே கிடையாது. உள்ளிருக்கின்ற கருவிகரணங்களை, அந்த கரணங்களை பயன்படுத்தி உயிரிழை மறைந்திருக்கின்ற ஆணவமலம் தான் இவ்வாறு கீழ்மையில் கொண்டு போய் அதை செலுத்துகிறது. அப்போ இந்த மாயை, இந்த ஆணவமலத்திலிருந்து நாம் விடுதலையாவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கருவி, ஒரு ஞான கருவி. ஆனால் இந்த மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னு இடத்துல சொல்றார். வைத்தது ஒரு மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னா ஆணவமலத்தினுடைய குணத்தினால், ஆணவமலத்தினுடைய செயல்பாட்டினால் இந்த நல்ல மாயையும் கூட நமக்கு மயக்கத்தை தருவதாக அமைந்துள்ளதாக. கண்மமலமும் ஆணவமலமும் இருக்கிறதுனால மாயை மயக்கத்தையும், அதாவது மயக்கமும் அப்படின்னு ஒரு ஊம் போடுறாரு. அப்படின்னா மயக்கம் செய்யாது, நல்லதுதான் இது. இது ஆணவமலத்தினுடைய சேர்க்கை இருப்பதனால உயிருக்கு இது மயக்கம் செய்வதாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்ற. ஆகவே இது ஆணவ மலதன்மங்களோடு சேர்ந்து மயக்கத்தை செய்வதனால இதையும் ஒரு மலம், ஆனா உண்மையிலேயே ஒளிப்பொருள். எப்படி ஆற்றிலிருந்து இன்னொரு கரைக்கு நம்ம செல்கிறோம், அப்படி செல்வதற்கு ஓடம் நமக்கு துணை புரிகிறது. அந்த ஓடத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த கரைக்கு போறோம். ஓடம் தானே அடுத்த கரைக்கு போக முடியாது, ஆனா அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு ஓடம் தேவையில்லை. அது மாதிரி நம்ம ஞானத்தை அடைவதற்கு இதை ஒரு களமாக கொடுத்திருக்கிறான், ஒரு ஓடமாக கொடுத்திருக்கிறான், ஒரு கருவியாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த கருவியை கூட குற்றமுடையவாக செய்வது ஆணவமலம். அதனால ஆணவமலத்தினுடைய சேர்க்கையினால் இது தவறை செய்வதாக அமைந்து விடுகிறது, மயக்கத்தையும் தருவதாக அமைந்து விடுகிறது. இந்த உயிர் என்ன செய்யுதுன்னா இந்த உடம்பை பற்றி பிடித்து கொண்டு இந்த உடல் காட்டிய, கண்கள் காட்டிய, அல்லது இந்த ஞானேந்திரியங்கள் கண்ணுகள் காட்டிய வழியிலேயே அது மயக்கத்தை அடைகிறது. அதுக்கு காரணம் ஆணவமலம் தான். ஆகவே இது ஒளிப்பொருள் என்பதை நாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மாயையிலிருந்து எல்லா பொருள்களும் வந்திருக்கின்றன. எவ்வளவோ பொருளுடைய பெயர்களை நாம் வரிசையாக அடுக்கலாம், ஆயிரக்கணக்கான அந்த பெயரையும் அந்த வடிவத்தையும் நீக்கிவிட்டால் அவர்களெல்லாம் என்ன, மாயை. பெயரையும் வடிவத்தையும், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுடைய பெயரையும் வடிவத்தையும் நாம் மாற்றிவிட்டால் அவைகளெல்லாம் மாயை. அவனுடைய உண்மையான காரண நிலை, தூக்கும நிலை, அது ஆற்றல் சுரூபமாக இருக்கிறது. இந்த மாயை இருக்கிறதே இறைவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டோம். அது வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இந்த மாயை தடவாக இருப்பதினால் இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் இந்த உடலை படைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து இறைவன், அந்த முதல் காரணத்தில் இருந்து இறைவன் இந்த உயிர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அதிலிருந்து தான் படைத்து கொடுக்குறான். அப்போ எப்படி ஒரு குயவனை எடுத்துக்கொண்டால், குயவன் வந்து வீட்டில் இருக்கிற மண்ணு எடுத்துக்கொண்டு அவன் பாண்டங்கள் செய்கிறான், மண் முதற்காரணமாக அமைகிறது. இவன் அதை செய்யக்கூடிய நிமித்த காரணம்னு பேர், செய்யக்கூடியவன், அதை அதிலிருந்து எடுத்து செய்யக்கூடியவன். அவனுக்கு துணை செய்வதற்கு கருவிகள் இருக்கின்றன, தண்டு சக்கரம் இவைகளெல்லாம் இருக்கின்றன. அதுபோல எப்படி ஒரு குயவனார் ஒரு மண்பாண்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு மூன்று காரணங்கள் அவசியமாக இருக்கிறது. முதல் காரணம் அவசியம், எதிலிருந்து செய்யறாங்க அப்படிங்கிறது. அந்த முதல் காரணம் அவசியம், துணை காரணமும் அவசியம். இந்த மூணு காரணம் இல்லாம ஒரு பொருள் தோன்றவே தோன்றாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பது எது? மாயை. துணை காரணமாக இருப்பது அவனுடைய அருட்சக்தி. அருட்சக்தி தான் துணையா இருக்கு. ஏனென்றால் அவன் சிவன் தன்னிலையில் தானா அப்படியே இருக்கான். இந்த பிரபஞ்சம் உயிர்கள் துன்பத்தினால வாடுகின்றன, ஆணவமலை சேர்க்கையினால் வாடுகின்றன. இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு தான் அவனுடைய அருட்சக்தி. அவனுடைய சக்தி தான் நினைக்குது. ஆகவே அது துணை காரணமாக அமைகிறது. அப்ப யார் இதை செய்யக்கூடியவன்? நிமித்த காரணன். அதை வந்து ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முதல் காரணம் மெட்டீரியல் காஸ்ட், துணை காரணம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட், நிமித்த காரணம் எஃபிஷியன்ட் காஸ்ட். ஆகவே இந்த மாயையை உயிருடைய நன்மைக்காக இறைவன் தோற்றுவிக்கிறான், படைக்கிறான். அம்மா உடனே வீட்டில் காலத்தை படைக்கிறாங்க, நமக்கு உள்ள செஞ்சு வச்சுக்கிறவனது படைக்கிறாங்க. அதுபோல முன்னாடி இருக்கக்கூடிய மாயையிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். மூல ஆற்றல் இருந்து நல்ல தெளிவாக ஞாபகம், அது ஆற்றல், ஆற்றல் சுரூபமாக சூட்சமாக இருக்கின்ற பொருளில் இருந்து இந்த உயிர்களுக்கு பயன்படுவதற்காக அவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். தோற்றுக்கு உலகமாக தோற்றுவிக்கிற 36 கருவிகளை தோற்றுவிக்கிறான். 36 தத்துவம். அது உடனே பிலாசபி தத்துவம்னா உடனே பிலாசபின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கருவி பொருள்கள் அப்படின்னார். இந்த மாயை மூன்று வகையான உயிர்களுக்கு இடமாக இருக்கிறது. உயிர்களே மூன்று வகையா பிரிக்கலாம். அந்த மூன்று வகையான உயிர்களுக்கு இது இந்த மாய இடமாக இருக்கிறது. என்ன மூன்று வகை அப்படின்னா? ஆப்பிரிக்க இனம், ஆரிய இனம், அது மாதிரி இல்லை. தகுதியினுடைய அடிப்படையில் பக்குவம், மனப்பக்குவம். மனப்பக்குவம்னா கூட இன்னும் கூட மனப்பக்குவம் என்பதற்கு ஆணவமலம் எப்படி உயிர் எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பந்திக்கவில்லை. ஒரு உயிரை அழுத்தமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை கொஞ்சம் நடுத்தரமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை இன்னும் மென்மையா பந்திச்சிருக்கு. இப்படி பந்தித்தனுடைய எப்படி ஆணவங்களை பந்திப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல உயிர்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மூன்று வகை. அவைகள் என்னன்னா, ஆணவமலம் மிக மென்மையாக பந்திச்சிருந்தால், அதான் ஒருமலமுடைய ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆணவமலம் மட்டும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அவர்கள் விஞ்ஞானகலர், அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயே கால் பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞான ஆன்மாக்கள் உலகத்தோட இருக்கலாம், ஆனால் உலக நினைவே இல்லாமல் இருப்பார்கள். இறைவனுடைய நினைவிலே இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் இல்லை. இந்த ஆன்ம வர்க்கம் வாழக்கூடிய இந்த உலகம் இல்லை. அவர்கள் சிவதத்துவங்களில் வாழ்வார்கள். சிவதத்துவத்துடைய கீழே சுத்தவித்தைகின்ற அவர்கள் அர்த்தமாயிக்கு மேல அவர்கள் வசிப்பார்கள். சுத்த வித்தைக்கும் அர்த்தமாயிக்கும் இடையில அவர்கள் வசிப்பார்கள். நம்ம இடத்துக்கு வரைய முடியாது. அவர்கள் வந்திருந்தாலும் இந்த உலகையாகவும் அவருக்கு இருக்காது. இருக்கலாம், இப்ப ஜீவன் முக்தர்களிலேயே விஞ்ஞானிகள் ஆன்மாக்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும், தூக்கத்தில் இருக்கிற எழுப்பி விட்டு ஏதாவது செய்தி சொன்னா அவங்க காலை உவாது பார்த்தீங்களா? அது மாதிரி அவர்கள் உலக செய்திகள் எதுவும் அவர்களுக்கு அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு அவன் அவன் கண்ணில் எது பார்த்தாலும் அதை நினைக்க மாட்டாங்க. அப்பருமான் திருப்பூரில் கடைசி காலத்தில் இருக்கும்பொழுது அரம்பையர்கள் எல்லாம், அரம்பையர்கள் ஊர்வசியெல்லாம் அவருக்கு முன்னாடி நடனம் ஆடினாங்களாம். ஆனா அவருடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, தெரியவே இல்லை. அப்புறம் அவர் செதுக்குகின்ற இடத்திலே நவமணிகளும் வந்து இறைவன் போட்டான், இருந்தாலும் அது தெரியல. அப்ப அவர்கள் உலக ஞாபகமே அவர்களுக்கு இல்லையா? விஞ்ஞானாளரானவர்கள் அப்படி இருப்பார்கள். அடுத்தது பிரளயாகலர். ஒரு பிரளயத்தில் அவர்கள் முக்கிய ஒரு பிரளய காலம் இருந்து முக்தி அடையக்கூடிய அகலர் பிரளயத்தில் இந்த கலைகளாக சென்று முக்திக்கு நிலைக்கு செல்வார்கள். அவர்கள் மாயை, அதாவது அசுத்த மாயையிலிருந்து அராக தத்துவம் வரையில் அவர்கள் வசிப்பு அவர்கள் இருப்பார்கள். அவங்க வந்து ரெண்டாவது வகை. அவர்களுக்கு இருமலம் உடைய ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் ஆகிய இருமலம் இருக்கும். உண்மையிலேயே பார்த்தா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னா, ஆணவ மலத்தினுடைய பதிவு ஒரு நடுத்தரமாக அவர்களுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும். விஞ்ஞானங்கள் இருக்கு, நடுத்தரமா மத்தியமமா இருக்கும் இவருடைய ஆணவ மலத்தினுடைய அந்த தாக்கம். அதுக்கு அடுத்து சகலரவை ஆன்மாக்கள் ஆணவ மலம் நல்ல, ஆமா, முழுமையாக பற்றியிருப்பவர்கள். இந்த சகலரவை ஆன்மாக்களிலும் ஆணவமலம் வந்து ஒரே மாதிரி எல்லாரையும் பற்றி பிடிச்சிருப்பதில்ல, அது நல்லா ஞாபகம். இங்க கூட ஆணவமலம் இந்த அழுத்தமான பிடிப்பிலும் கூட இதுலையும் கூட வேறுபாடுகள் இருக்கிறன. ஒவ்வொரு உயிரினடையில இருக்கு. அதை நம்ம சாதாரணமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நல்ல விஷயங்கள்லயே சில பேருக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, 1000 பேருக்கு 1000 விதமான நடைமுறைகள் செயல்பாடுகள், ஒரு விஷயத்தையே சொன்னோம்னா 1000 பேர்ல எத்தனை பேருக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஆணவங்களுடைய அந்த தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு உயிரில் ஒரு மாதிரி பதிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஆன்மாக்கள் 3 வகையா இருக்கிறதுனால மாயையும் 3 வகையாக அமைந்துள்ளது. ஏன்னா அவரவர்களுக்கு இடைப்புறம் கொடுக்கணுமா இல்லையா, அது மாதிரி மாயை ஒன்றுதான், ஆனால் அது செயல்படுகின்ற தன்மையை வைத்து பார்த்தால் அது 3 பகுத்து நாம் அதை அறிகிறோம். இப்ப குந்திமணி இருக்கு, அந்த குந்திமணி 1, 2, 3 மேல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர், கருப்பு கலர், உள்ள பருப்பு எல்லாம் இருக்கும், அது ஒரு வெள்ளை கலரா இருக்கு. அப்ப குந்திமணிங்கிறது 1, 2, 3 ஒரே பொருள் தான். அதே மாதிரி மாயை ஒன்றுதான், மாயை வியாபகமாக இருக்கிறது. அந்த மாயையுடைய மேலே இருக்கின்ற பகுதி சுத்த மாயை. அந்த சுத்த மாயைக்கு அடுத்தபடியாக அதில் அந்த மாயையிலேயே இன்னொரு அடிப்பகுதியாக இருப்பது அசுத்த மாயை. இந்த 2 மாயை தான். இந்த அசுத்த மாயை வந்து இன்னும் திரிந்து அந்த பொருளை திரிந்து, இப்ப பால் வந்து பால் இருக்கு, பாலை உடம்பு சொல்லி திரிஞ்சு போயிடுது, மறுபடியும் பாலா மாறுமா? அது மாறாது. அது மாதிரி இந்த அசுத்த மாயை திரிந்து பிரகிருதி மாயாக மாறுகிறது. அப்ப மாயை வந்து 3 விதமாக செயல்படுகிறது, ஆனால் அது மாயை என்பது ஒன்றுதான். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கேன், தடமாகவும் பலவாகவும் இருப்பது அழிந்து போயிடும். இப்போ மாயை தடமா இருக்கு, இது பலமாயி இருக்கு, சுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, அசுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருதி மாயின்னு இருக்கு, அப்படின்னா பலவாயிடுது இல்லையா? அப்ப இது இப்ப இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டதெல்லாம் என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அப்ப மாயை அழியுமா? அழியாது. ஆகவே மாய என்பது ஒன்றுதான். அதுல 3 வகையான ஆன்மாக்கள் இருப்பதனால 3 வகையான ஆன்மாக்களும் அவர்கள் இருந்து செயல்படுவதற்கு 3 வகையாக இந்த மாய அமைந்துள்ளது. 3 கிடையாது, 1 நன்றாக புரிந்து கொள்வதற்காக நம்ம விளக்கமா தெரியவா 3 அப்படின்னு நம்ம பகுத்து படித்து பார்க்கிறோம். ஆகவே மாயை ஒன்றுதான். இப்ப இந்த இந்த கரூரே இருக்க ஒரு ஊர் இருக்குது. இப்ப நம்ம அந்த பேருந்து சுற்றி ஒரு பகுதி வாடுறோம் நம்ம. இன்னும் போக 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 பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற வீடுகளுடைய அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 தள்ளி போக போக வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா? ஒரே ஊர்ல தானே இருக்கு. அப்ப ஒரே ஊர் தானே கரூர் தானே இது. அப்ப மக்கள் வசிப்பதற்கு தகுந்தது போல இடத்தினுடைய தன்மையும் வீட்டினுடைய தன்மையும் மாறுகிறது இல்லையா? அது போல இந்த மாய என்பது 1. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மாய என்பது 1 அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆனால் இந்த 3 வகையான ஆன்மாக்களும் வசிப்பதற்கு அது 3 வகையாக அமைந்திருக்கிறது. விஞ்ஞானகள ஆன்மாக்கள், பிரளயாகள ஆன்மாக்கள், சகலவகை ஆன்மாக்கள். சகலவகை ஆன்மாக்களுக்கு 3 மலமும் உண்டு. விஞ்ஞானகள ஆன்மாக்களுக்கு 1 மலம் ஆணவ மலம், பிரளயாகள ஆன்மாக்களுக்கு ஆணவமும் கண்மமும், சகலவகை ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்மம் மாய 3 மலங்களும் உண்டு.